بسم الله الرحمن الرحيم ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அகிலங்களின் இறைவனாகிய நம்மை படைத்து வளர்த்து காக்கின்ற நமது இறைவனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் கண்ணியத்திற்குரிய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக, அல்லாஹுவின் அச்சத்தின்படி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக இந்த ஜுமாவின் ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து சில வாரங்களாக முஸ்லிம்களும் வியாபாரங்களும் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம், வியாபாரம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், வர்த்தகம் சம்பந்தமாக நமக்கு சொல்லி இருக்கின்ற சட்டங்களை நாம் தெரிந்து வருகின்றோம். அன்பானவர்களே, ஹலால் ஹராம், இந்த ஹலால் ஹராமுடைய வரம்புகளை பேணுவது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். உங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்கிறேன், அதிலிருந்து இந்த ஹலால் ஹராம் பற்றிய கொடுக்கல் வாங்கலில் மிக பேணுதலாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய சட்ட வரம்புகளை பேண வேண்டும், ஹலாலை மட்டுமே நாம் சம்பாதிக்க வேண்டும், ஹலாலாக மட்டுமே சம்பாதிக்க வேண்டும், ஹலாலாக மட்டுமே வாழ வேண்டும் என்பதின் முக்கியத்துவமும், ஹராமாக சம்பாதிக்கக்கூடாது, ஹராமை சம்பாதிக்கக்கூடாது, ஹராமில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, ஹராமை விட்டு விலகியே ஆக வேண்டும் என்பதின் முக்கியத்துவமும் உங்களுக்கு அந்த ஹதீஸில் இருந்து இன்ஷா அல்லாஹ் நன்கு புரிய வரும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் நீண்ட தூரம் பயணம் செய்து செல்கிறார், களைப்படைந்து விடுகிறார், அவனது ஆடைகளும் அவனது தலைமுடிகளும் புழுதி படிந்து விடுகின்றன, சோர்வடைந்து விடுகிறான். பயணத்தின் களைப்பு, அந்நிய ஊரில் ஒரு உதவியாளர் அற்றவனாக தன்னை ஆதரிக்கக்கூடியவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தனக்கு உதவி தேவை, தனக்கு இறை அருள் தேவை என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு அவன் ஆளாகிய நிலையில் அவன் வானத்தை நோக்கி தனது இரு கரங்களையும் உயர்த்துகிறான். யாரப் யாரப் யாரப், என் இறைவா, என் இறைவா, எனக்கு உதவி செய், என் இரட்சகனே, என்னை பாதுகாத்துக் கொள், உனது உதவியை எனக்கு தா என்று அந்த ரப்பிடத்திலே அவன் மன்றாடுகின்றான். அன்பானவர்களே, அடியான் ஒரு முறை அழைத்தால் 70 முறை பதில் சொல்லக்கூடிய அந்த ரஹ்மான், நாம் அல்லாஹுவை யா ரப்பி என்று அழைக்கும் போது, அபதி அபதி, என் அடியானே உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடியவன் அவன். ஆகவேதான் அவனுக்கென்று வைக்கப்பட்ட பெயர்கள் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், ரஹீம், நிகரற்ற அன்புடையோர், ரவூம், மகா கருணையாளன். அந்த ரப்பிடத்திலே பயணத்தின் தனிமை, அந்நிய ஊரில் தனிமை உதவியின் தேவையின் பால் அவன் மிக தேவை உள்ளவனாக நிற்கின்ற நிலை. இப்படியெல்லாம் இருந்தும் அவன் யாரப் யாரப் என்று அழைத்துக் கொண்டிருந்தும் கூட நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அவருக்கு எப்படி பதில் தரப்படும், அவருடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன கருத்து? அவனுடைய அழைப்புக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் கிடைக்காது, அல்லாஹ் அவனது துஆவை அங்கீகரிக்க மாட்டான். இதற்கு காரணம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் தொடரிலே குறிப்பிடுகின்றார்கள், வஅன்னா யுஸ்தஜாபு லஹு وَمَأْكَلُهُ حَرَامٌ وَمَلْبَسُهُ حَرَامٌ وَمَشْرَبُهُ حَرَامٌ. அவன் சாப்பிட்டது ஹராமாக இருக்கிறது, அவன் குடித்த நீர் ஹராமாக இருக்கிறது, அவன் உடுத்தி இருக்கின்ற ஆடை ஹராமாக இருக்கிறது. அவனுக்கு எப்படி பதில் கொடுக்கப்படும், அவனுடைய துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும்? இந்த ஹதீஸை கொஞ்சம் நன்கு கவனித்து ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உடை ஹராம் என்றால் நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை பட்டு ஆடை அல்ல, அனுமதிக்கப்பட்ட ஆடை. உணவு ஹராம் என்றால் நாம் சாப்பிடுகின்ற உணவு அல்ல, அனுமதிச்ச தானிய வகைகள் உணவு வகைகளை சாப்பிடுகிறோம், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட மாமிச வகைகளை சாப்பிடுகின்றோம். குடிப்பு ஹராம் என்று சொன்னால் அல்லாஹ் அனுமதித்த தண்ணீரை தான் குடிக்கின்றோம். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள், எந்த அர்த்தத்தில் சொன்னார்கள்? அவனுடைய சம்பாத்தியம், எந்த சம்பாத்தியத்தை கொண்டு அவன் உடை வாங்கினானோ அந்த உடை ஹலாலான உடையாக இருந்தாலும், எந்த வருவாயை கொண்டு அந்த உடையை வாங்கினானோ, உணவு ஹலாலான உணவாக இருந்தாலும், எந்த வருவாயை கொண்டு அந்த உணவை அவன் சேகரித்தானோ சம்பாதித்தானோ சாப்பிட்டானோ, குடிக்கின்ற நீர் அது ஹலாலான நீராக இருந்தாலும், எந்த வருவாயின் மூலமாக அந்த நீரை அவன் வாங்கினானோ அந்த வருவாய் ஹராமாக இருக்கிறது, அவனுடைய வியாபாரம் ஹராமாக இருக்கின்ற காரணத்தால் அவன் உடுத்தி இருக்கின்ற ஹலாலான ஆடை அவனுக்கு ஹராமாக இருக்கிறது, அவன் சாப்பிடுகின்ற உணவு ஹலாலான உணவாக இருந்தாலும் அந்த உணவு அவனுக்கு ஹராமாக ஆகிவிடுகிறது, அவன் குடிக்கின்ற அந்த நீர் அல்லாஹ் ஏற்படுத்திய ஹலாலான நீராக இருந்தாலும் அவனுக்கு அது ஹராமாக ஆகிவிடுகிறது, அவனுடைய வருமானம் ஹராமாக இருக்கின்ற காரணத்தால். இந்த ஹதீஸை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நமக்கெல்லாம் புரிய வரும், வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே முஸ்லிம்கள் ஹலால் ஹராமை எந்த அளவு பேண வேண்டும் என்று. இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஒரு புனித பயணி அவர் முதன் முதலாக தனது இஹ்ராமை அணிந்து மீகாத்திலிருந்து தல்பியா ஓதுவார். அந்த தல்பியாவிலே அவர் சொல்வார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல்முல்க் லா ஷரீக லக். ரப்பே, நான் உன்னிடத்திலே வந்து விட்டேன், அல்லாஹுவே உன்னிடத்திலே வந்து விட்டேன், உனக்கு இணை துணை இல்லை, உன்னிடத்திலே நான் வந்து விட்டேன் என்று அவர் சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு உம்ரா ஹஜ்ஜுடைய பயணிகள் அவர்கள் கல்பியா சொல்லும் போது அல்லாஹுவின் புறத்திலிருந்து பதில் சொல்லப்படுகிறது. அப்படி பதில் சொல்லப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், யாருடைய வருமானம் ஹலாலாக இருந்து அந்த ஹலாலான வருவாயிலிருந்து ஹஜ்ஜு உம்ராவுக்கு வருகிறாரோ அவர் தல்பியா சொல்லும் பொழுது சொல்லப்படும், லப்பைக வஸ்தஅதைக், உனது தல்பியா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உனது வருகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக. யாருடைய வருமானம் ஹராமாக இருந்து தடுக்கப்பட்ட வழிகளிலே இருந்து அல்லாஹ் அனுமதிக்காத வழிகளிலே சம்பாதித்த சம்பாத்தியத்திலிருந்து அவர் ஹஜ் உம்ராவுக்கு வந்திருந்தால் அப்போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படும், லா லப்பைக வலா ஸஅதை, உனது தல்பியா நிராகரிக்கப்பட்டு விட்டது,
உனது தல்வியா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாக. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வணக்க வழிபாடுகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், ஹலால் ஹராமுடைய பேணிக்கை நமக்கு மிக முக்கியம். ஆகவேதான் இந்த ஒரு தலைப்பை ஜும்ஆவிலே எடுத்து நாம் இங்கே பேசுகிறோம். அன்பானவர்களே, நேற்றைய ஜும்ஆவிலே நாம் பேசியதனுடைய சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்பட்ட வியாபாரங்களை பற்றி, ஹராமான வியாபாரங்களை பற்றி நமக்கு அறிவுரை சொல்லும் போது, முதலாவதாக ஒரு வியாபாரி ஒரு கஸ்டமரிடத்தில் ஒரு பொருளை விற்கும் போது, அந்த விற்பனையை அவர் முடித்து விடும் போது, விற்பதற்குரிய அந்த பேச்சுவார்த்தை முடிந்து விடும் போது, அந்த முந்தைய வியாபாரத்தை கெடுக்கும் விதமாக, முந்தைய வியாபாரியின் வியாபாரத்தை கெடுக்கும் விதமாக நீங்கள் அந்த சகோதரரிடத்திலே, அந்த கஸ்டமரிடத்திலே வியாபாரம் செய்யாதீர்கள். لا يبيع الرجل على بيع اخيه. இங்கே ஒரு அழகான வார்த்தையை நபி அவர்கள் சொல்வதை கவனியுங்கள். தனது சகோதரனின் வியாபாரத்தின் மீது மேல் வியாபாரம் இவர் செய்ய வேண்டாம். தனது சகோதரன், அந்த ஒரு வியாபாரியை உனது சகோதரனாக பார், உனது இரத்த சகோதரனை போன்று பார், அவன் உனது மார்க்க சகோதரன். எனவே அவனுக்கு குறைவு செய்வதை, தீங்கு செய்வதை, இடையூறு செய்வதை நீ நாடாதே. ஆகவே ஒரு வியாபாரி ஒருவரிடத்திலே தனது பொருளை விற்பதற்குரிய அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, குறுக்கே சென்று என்னிடம் நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், அவரை விட குறைவாக நான் உங்களுக்கு தருகிறேன், அவரை விட சிறந்த பொருளை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று, இப்படி வியாபாரத்திலே குறுக்கீடு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஹதீஸை இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலிலே நாம் பார்க்கிறோம். அதுபோன்று மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸ்மில் முஸ்லிம் அலா ஸௌமில் முஸ்லிம். ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை வாங்குவதற்காக விருப்பப்பட்டு ஒரு வியாபாரியிடத்தில், அந்த பொருள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரை அணுகி அந்த பொருளை வாங்குவதற்குண்டான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதற்கு பிறகு, அவரை முறித்து குறுக்கிட்டு நீங்கள் அந்த பொருளை வாங்குவதற்காக அந்த வியாபாரியிடமிருந்து பேச்சுவார்த்தை நடத்தாதீர்கள். முந்தைய ஹதீஸ், வியாபாரத்தை முறித்து தன் பக்கம் திருப்புவதற்காக வியாபாரியாக இருக்கக்கூடிய நீங்கள் வியாபாரத்தின் மீது வியாபாரம் செய்யாதீர்கள். இந்த ஹதீஸ், நீங்கள் வாங்கக்கூடிய நபராக இருக்கும் போது உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது, அந்த பொருளை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதே பொருளை இன்னொரு தேவை உள்ளவர் வாடிக்கையாளர் அந்த பொருளை வாங்கிக் கொண்டிருக்கிறார், அப்போதுதான் உங்களுக்கு தெரிகிறது இந்த வியாபாரியிடத்திலே நான் தேடக்கூடிய அந்த பொருள் இருக்கிறது என்று. அந்த பொருளை தேடி செல்லும் பொழுது ஏற்கனவே தனக்கு முன்பு இன்னொரு வாடிக்கையாளர் அந்த பொருளை வாங்குவதற்காக விலை பேசிக் கொண்டிருக்கும் போது, அந்த வியாபாரியிடத்திலே அவர் கொடுக்கக்கூடிய விலையை விட நான் அதிகமாக தருகிறேன், எனக்கு அந்த பொருளை விற்று விடுங்கள் என்று அந்த வியாபாரியிடத்திலே, அந்த வியாபாரியிடத்திலே அந்த வாடிக்கையாளரை, வாடிக்கையாளருடைய அந்த, அதாவது அந்த ஒப்பந்தத்தை முறித்து தனக்கு விற்கும்படியாக அந்த வியாபாரியை உங்கள் பக்கம் திருப்பாதீர்கள். லா யஸ்மில் முஸ்லிம் அலா ஸௌமில் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தில், இன்னொரு முஸ்லிம் ஒரு பொருளை வாங்குவதற்காக பேசிக் கொண்டிருக்கும் போது, அதிலே குறுக்கிட்டு அந்த பொருளை தான் வாங்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். இது போன்ற இன்னொரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொதுவாக இந்த வஞ்சக புத்தியும் சூழ்ச்சி புத்தியும் உள்ளவர்கள் இது போன்ற காரியங்களிலே ஈடுபடுவார்கள். உண்மையில் ஒரு பொருளை வாங்குவதற்கும் ஒரு பொருளை விற்பதற்கும் அவர்களுக்கு எந்த விதமான ஆசை இருக்காது. வாங்குவதற்குரிய எண்ணம் இல்லாமலேயே பொருளுடைய விலையை உயர்த்துவது, இதைத்தான் மார்க்கத்திலே நஜிஷ் என்று சொல்லப்படும். அதுபோன்றுதான் வாங்குவதற்குரிய எண்ணம் இல்லாமலேயே பொருளுடைய விலையை மட்டம் தட்டுவது, இந்த இரண்டும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறதா, அந்த பொருளை தேடுங்கள். அந்த பொருளை வாங்க வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டதா, அதற்குரிய விலையை பேசுங்கள். அப்படி இல்லாமல் வாடிக்கையாளர்களை ஏமாற்றுவதற்காகவே விலையை ஏற்றுவது. ஒரு பொருளை வாங்குவதற்காக ஒரு கடையிலே நின்று கொண்டிருக்கும் போது அப்போது இன்னொருவர் வருகிறார். அவருக்கு உண்மையிலேயே அந்த பொருளை வாங்க வேண்டும் என்ற எந்த நோக்கமும் தேவையும் ஆசையுமே இருக்காது. ஒருவர் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை பேசிக் கொண்டிருந்தால், இது என்ன நீங்க 1000 ரூபாய்க்கு இதை தருங்களே, இது 1500 ரூபாய்க்கு போகுமே, அவ்வளவு அழகான பொருள், அருமையான பொருளாச்சு, கிடைக்கவே இதுக்கு கிடைப்பதே அரிதாக இருக்கிறது, இதை கொடுங்க நான் 1500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். இந்த மாதிரியாக விலையை உயர்த்துவது இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். வலா தநாஜஸு, இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் வியாபாரங்களிலே வாங்கும் எண்ணம் இல்லாமல் போட்டி போட்டுக் கொண்டு விலைகளை உயர்த்தாதீர்கள். இப்னு அபி அவ்ஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போன்று நஜிஷ், விலையை உயர்த்தக்கூடிய அந்த வஞ்சகக்காரர்களை பற்றி சொல்லும் பொழுது, அன்னாஜிஷு ஆகிலு ரிபா ஹாயினுன், யார் இப்படி விலையை உயர்த்துகிறார்களோ, அப்படி விலையை உயர்த்தி தான் அப்படி உயர்த்தியதற்காக அந்த வியாபாரியிடமிருந்து ஏதாவது ஒரு தொகையை பெற்றார். இப்ப நான் தானே உங்களுக்கு விலையை கூட்டினேன், அதனால தானே நீங்க சொன்ன விலைக்கு அந்த சாமான் போச்சு, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்களேன் என்பதாக ஒருவர் ஒரு சம்பாத்தியத்தை செய்தால், அதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்னாஜிஷு ஆகிலு ரிபா, அவர் வட்டியை சாப்பிட்டவர், ஹாயினுன், மோசடிக்காரர் என்று சொன்னார்கள். வட்டி வாங்கி சாப்பிட்டால், தனது செல்வத்தை வட்டிக்கு விட்டு அந்த வட்டியை சாப்பிடுவது எவ்வளவு பயங்கரமான பாவமோ அது போன்ற பாவம் தான். இது போன்ற நஜிஷ், விலையை உயர்த்தி விட்டு அதற்கு பிறகு அந்த வியாபாரியிடமிருந்து ஏதாவது ஒரு தொகையை தனக்கு சன்மானமாக பெறுவதை வட்டி சாப்பிடுவதற்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்த ஒரு ஹதீஸை கவனியுங்கள். அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமுடைய சொத்தை பொறுத்தவரை, ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மாற்றம் செய்யலாம், அவர்களை வஞ்சிக்கலாம் என்பது அர்த்தம் அல்ல. ஒரு இஸ்லாமிய நாட்டிலே வாழக்கூடியவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் முஸ்லிம்களோடு பெரும்பாலும் இருக்கின்ற காரணத்தால், அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு தரப்பையும் வாங்கக்கூடியவர் விற்கக்கூடியவர்களை முஸ்லீமாக வைத்து சொன்னார்கள். ஆனால் அன்பானவர்களே, இஸ்லாமியர்களை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்தவரை, அவர்கள் யாரோடு தொழில் செய்தாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, அவர்கள் ஹலாலான முறையில் தான் செய்ய வேண்டும். மார்க்க வரம்புகளை மீறக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே வட்டி வாங்கலாமா? கூடாது. முஸ்லீம் அல்லாதவர்களை ஏமாற்றலாமா? ஏமாற்றக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவர்களை வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்க கூடாது. சிலர் இப்படி தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஹதீஸுகளிலே முஸ்லீம் முஸ்லீம் என்று வந்திருப்பதை கொண்டு, அப்ப முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தீங்கு செய்தால் அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்க மாட்டான் என்பதாக தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் யார் என்றால், இவர்கள் யூதர்களைப் போல, யூதர்கள் தான் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யூதர்கள் அல்லாத மற்ற ஜாதியினர் மீது, மற்ற சமூகத்தினர் மீது நாம் என்ன அநியாயம் செய்தாலும் சரி, அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்க மாட்டான். நாம் மேல் ஜாதியினர், அவர்கள் மட்டமானவர்கள், அவர்கள் மீது நாம் என்ன அக்கிரமம் அநியாயம் செய்தாலும் சரி, அவர்களது செல்வங்களை சொத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த வகையில் எடுத்தாலும் சரி, அது குறித்து நம்மிடத்திலே விசாரிக்கப்படாது என்று யூதர்கள் எண்ணி வைத்திருந்தார்களே, அந்த எண்ணம் சில முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹுவை அவர்கள் பயந்து கொள்ளட்டும். கண்டிப்பாக யாருக்கு எந்த அளவு அநியாயம் செய்தாலும் சரி, எந்த அளவு அவர்கள் துரோகம் செய்திருந்தாலும் சரி, அதற்குரிய விசாரணை மறுமையில் கண்டிப்பாக உண்டு. அல்லாஹ்வின் நீதிமன்றத்திலிருந்து அவர்கள் தப்பவே முடியாது. பாதிக்கப்பட்டவர் அவர் இறை மறுப்பாளராக, இறை நிராகரிப்பாளராக, இணை வைப்பவராக இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அங்கே கண்டிப்பாக நீதி வாங்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நீதியை செலுத்தாமல் அவருக்குரிய அந்த தண்டனையோ அல்லது கூலியையோ அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அன்பானவர்களே, இதை பற்றித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்க இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மனக்கு முஸ்லிமின், யார் ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய செல்வத்தை அநியாயமான முறையிலே, சத்தியம் செய்து பொய் சத்தியம் செய்து அநியாயமாக எடுத்துக்கொள்வாரோ, அல்லாஹ் அவருக்கு நரகத்தை கட்டாயமாக்கி விடுவான், அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான். அப்போது இதை செவிமடுத்துக் கொண்டிருந்த ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்விடத்திலே பயந்து நடுங்கி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ரொம்ப அற்பமான பொருள், ரொம்ப அற்பமான பொருள், அப்படி இருந்தாலுமா அவருக்கு சொர்க்கம் ஹராமாகிவிடும்? அவரிடத்திலே இபாதத் இருக்கிறது, வேறு எத்தனையோ பேணுதல்கள் அமல்கள் இருக்கின்றன. அவர் செய்த அந்த குறை, அந்த தப்பு, தனது சகோதரரிடமிருந்து எடுத்துக்கொண்ட அந்த சொத்து, அந்த செல்வம் ரொம்ப அற்பமானதாக இருந்தாலுமா அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேள்வி கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பல் துளக்குகின்றீர்களே, அராக்கு மரம், அந்த மரத்தினுடைய ஒரு பல் துளக்கக்கூடிய ஒரு குச்சியாக இருந்தாலும் அதை தனது சகோதரனிடமிருந்து அநியாயமாக, தனக்கு அனுமதி, அவருடைய விருப்பம் அல்லது வியாபாரம் இல்லாமல் அநியாயமாக எடுத்துக்கொண்டால் அதற்காகவும் இந்த தண்டனைத்தான் அல்லாஹ் பாதுகாப்பானா. அங்கேதான் இமாம் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நாம் குறிப்பிட்டோம். தனது சக மாணவரிடமிருந்து எழுதுவதற்காக வாங்கிய ஒரு சாதாரண சீட்டப்பட்ட ஒரு குச்சியை திரும்ப தர மறந்து விட்டார்கள். டமாஸ்கஸ் நகரத்திலிருந்து ஈராக்கிற்கு வந்து விட்டார்கள். பிறகு அங்கே திறந்து பார்த்த போது தான் படித்த புத்தகங்களோடு அந்த குச்சி இருப்பதை பார்த்தார்கள். அந்த ஒரு சாதாரண ஒரு மரத்திலிருந்து, ஒரு மூங்கில் மரத்திலிருந்து எழுதுவதற்காக சீட்டப்பட்ட ஒரு குச்சி, அந்த காலத்திலே ஒரு திருகத்திற்கு கூட அது மதிப்பு இருந்திருக்காது. அந்த குச்சியை திரும்ப தருவதற்காக ஈராக்கிலிருந்து நடைப்பயணமாக தமஸ்கு செல்கிறார்கள். அந்த தமஸ்கின் ஜாமியா மஸ்ஜிதிலே அந்த மாணவனை தேடி அந்த குச்சியை திரும்ப ஒப்படைத்து விட்டு அவர்கள் ஈராக் வருகிறார்கள் என்றால் நமது முன்னோர்களுடைய பேணுதலை பாருங்கள். இன்று நூறு கணக்கிலே இருந்த கொள்ளைகள், மோசடிகள், வஞ்சகங்கள் எல்லாம் ஆயிரங்களை தாண்டி, லட்சங்களை தாண்டி, கோடிகளை தாண்டி கொண்டிருக்கின்றன. இன்னும் சிலரை பொறுத்தவரை தனி மனிதனுடைய சொத்தில் தான் நாம் அநியாயம் செய்யக்கூடாது, தனி மனிதனுடைய செல்வத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, பொது சொத்துகளாக இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் அதை நாம் கையகப்படுத்திக் கொள்ளலாம், அதை நாம் ஹலாலான தவறான முறையில், நமக்கு அது ஹலாலாக இல்லை என்றாலும் எப்படியாவது ஒரு சூழ்ச்சி செய்து அதை அனுபவிக்கலாம் என்று எண்ணுகிறார்களே, அவர்களும் இந்த எச்சரிக்கைக்கு ஆளானவர்கள். பொது சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களை பொறுத்தவரை இதைவிட கடுமையான எச்சரிக்கை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. அது போன்றுதான் அன்பானவர்களே, இந்த வியாபாரத்திலே அளவை நிறுவ என்று ஒன்று இருக்கிறது. தானியங்களை விற்கும் போது அல்லது துணிமணிகளை விற்கும் போது இப்படி அளந்து கொடுக்கப்படக்கூடிய, நிறுத்து கொடுக்கப்படக்கூடிய இந்த பொருள்களை விற்கும் போது மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும், தன் புறத்திலிருந்து பெருந்தன்மையாக இருக்க வேண்டும், தனது லாபத்தை குறை, அதாவது தனது லாபத்திலிருந்து விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய அளவையும் அவருடைய நிறுவையும் இருக்க வேண்டும். ஒரு மீட்டர் என்று சொன்னால் அதை விட ஒரு இன்ச், ரெண்டு இன்ச்சு கூட கொடுத்து அதை தன்னுடைய லாபத்திலிருந்து அவர் குறைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அது போன்றுதான் அளக்கும் போதும் நிறுக்கும் போதும். ஏனென்றால் சில நேரங்களிலே நாம் சரியாக அளக்கின்றோம் என்று தெரியும், அது உண்மையிலேயே குறைந்து இருந்து விட்டால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை பார்க்கும் போது, குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கும் போது, அளவில் மோசடி செய்பவர்கள், நிறுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு வரக்கூடிய எச்சரிக்கை இருக்கிறது. தொழுகையை விடக்கூடியவனுக்கு அல்லது அந்த தொழுகையிலே அலட்சியம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறியிருக்கின்றார்களோ அதே எச்சரிக்கையை தான் அளவையில், நிறுவையில் குறைவு செய்பவர்களுக்கும் மோசடி செய்பவர்களுக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், சூரா அல் முத்தஃபிஃபீனுடைய ஒன்றிலிருந்து ஆறு வரை உள்ள வசனங்களை ஓதி பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். வைலுல்லில் முத்தஃபிஃபீன், குறை செய்பவர்களுக்கு, மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இவர்கள் யார்? அல்லதீன இதத்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன், மக்களிடமிருந்து தானியங்களையோ பொருள்களையோ அளந்து வாங்கினால் யஸ்தௌஃபூன், தங்களுடைய ஹக்குகளை முழுமையாக பெற்றுக் கொள்கிறார்கள். வைதா காலூஹும் அவ்வதனூஹும், இவர்கள் அளந்து கொடுத்தாலோ அல்லது நிறுத்து கொடுத்தாலோ யுஹ்ஸிரூன், குறைவாக கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபுஊஸூன், மறுமையில் தாங்கள் எழுப்பப்படுவோம் என்பதை இவர்கள் மறந்து விட்டார்களா மகத்தான அந்த நாள் அகிலங்களின் இறைவனுக்கு முன்னால் அல்லாஹ்விற்கு அகிலங்களின் இறைவனுக்கு முன்னால் மக்கள் எல்லாம் நிற்பார்களே அந்த நாளில் தாங்கள் எழுப்பப்பட்டு அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவோம் என்பதை அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா? அன்பானவர்களே, இந்த வயல் என்ற வாசகம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இடங்களை பாருங்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையிலே அலட்சியம் செய்பவர்கள், தொழுகையின் நேரங்களை வீணடிக்கக்கூடியவர்கள், அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஐதீஹிம், வேதத்திலே மோசடி செய்த யூதர்கள், வேதத்தில் மோசடி செய்யக்கூடிய யூதர்கள், மக்களை குறை பேசி புறம் பேசி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்குள்ள தண்டனையை அல்லாஹு தஆலா யார் அளவையில் நிறுவையில் குறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கும் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வயல் என்ற இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் போது குறிப்பிடுகின்றார்கள், வயல் என்பது நரகத்தில் உள்ள ஒரு மோசமான இடம். வயல் என்பது நரகத்தில் உள்ள ஒரு மோசமான இடம். அந்த இடத்தை போன்று யா அல்லாஹ் எங்களை ஆக்கிவிடாது என்று நரகத்தின் மற்ற பகுதிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றன. வயல் என்பது நரகத்திலேயே தண்டனைகள் அதிகமாக உள்ள ஒரு பள்ளத்தாக்கு. அதை போன்று எங்களை ஆக்கிவிடாது, அந்த இடத்திலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள் என்று நரகத்தின் மற்ற இடங்கள் பாதுகாப்பு தேடுகின்றன என்றால் அந்த இடத்தில் உள்ள தண்டனை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த தண்டனை யாருக்கு? யார் அளந்து கொடுக்கும் போது, நிறுத்து கொடுக்கும் போது மோசடி செய்கிறார்களோ. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இஸ்ராவுடைய 35வது வசனத்திலே சொல்வதை கவனியுங்கள். வௌஃபுல் கைல இதா கில்தும் வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம் ذلك خير واحسن تاويلا. மூமின்களே, நீங்கள் அளந்து கொடுத்தால் அளவையை முழுமைப்படுத்துங்கள், நிறைவு செய்யுங்கள், நீங்கள் நீளமான சரியான தராசுகளை கொண்டு நிறுங்கள், இதுதான் சிறந்தது, இதுதான் மிக நன்மை தரக்கூடியது. இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா தௌஹீதை பற்றி சொல்லுகின்றான். தனக்கு இணை வைக்காதே, என்னை நீ முழுமையாக என்னை மட்டுமே வணங்கு என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற அந்த சூரத்துல் இஸ்ராவுடைய 23 வரக்கூடிய அந்த வசனங்களின் தொடரிலே வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுவதை பாருங்கள், தொழில் துறைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுவதை பாருங்கள். மூமின்களே, நீங்கள் அளந்தால் முழுமையாக அளந்து கொடுங்கள், நீங்கள் நிறுத்தால் நீதமான தராசை கொண்டு நிறுத்து கொடுங்கள். சிலர் தந்திரங்கள் செய்வார்கள் நிறுத்து கொடுக்கும் பொழுது, அதாவது பொருள்கள் வைக்கக்கூடிய அந்த தராசு தட்டுக்கு கீழே ஏதாவது தாரை ஒட்டி வைத்து விடுவார்கள், அல்லது காந்தத்தை வைத்து ஏதாவது இரும்பை வைத்து விடுவார்கள். இப்படியாக மோசடி செய்வார்கள். அங்கே ஒரு தட்டிலே ஒரு கிலோ கல்லை வைத்து விட்டு இங்கே அரை கிலோ சீனியை போட்டாலே, அரை கிலோ அரிசியை போட்டாலே புசுக்குனா அது கீழே இறங்கி போயிடும். அப்புறம் சொல்வாரு, உங்களுக்காக வேண்டி ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ரா போடுறேன்னு சொல்லி, அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு போய் வேற எங்கேயாவது சரியான எலக்ட்ரானிக் தராசில அளந்து பார்த்தா அப்பதான் தெரிய வரும், மொத்தமா இருக்கிறதே 600-700 கூட தாண்டார். இப்படிப்பட்ட மோசடிக்காரர்களுக்கெல்லாம் இது மிக பயங்கரமான எச்சரிக்கை அன்பானவர்கள். மேலும் சூரத்துர் ரஹ்மானிலே அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் நிறுக்கும் போது நீதமாக தராசை நிறுத்துங்கள், நீங்கள் தராசுகளிலே அளவுகளிலே மோசடி செய்து விடாதீர்கள் அன்பானவர்களே. ஆகவே ஒரு முஸ்லிம் இப்படிப்பட்ட ஈனமான, ஒரு அசிங்கமான, ஒரு மிகப்பெரிய மானக்கேடான செயல்களை செய்யக்கூடாது. இந்த செயலை செய்பவர் அல்லாவிடத்திலும் தரம் குறைந்தவர், மக்களிடத்திலும் தரம் குறைந்தவர். ஒரு மோசடி செய்யக்கூடிய, ஏமாற்றக்கூடிய ஒரு வியாபாரியை பொறுத்தவரை அல்லாஹும் சபிக்கின்றான், அவர்களை மக்களும் சபிப்பார்கள். அவரை பொறுத்தவரை அவர் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லாபத்தை சம்பாதித்து பெரிய வீடு கட்டியதாக உங்களுக்கு தெரியும், பெரிய மாளிகை கட்டியதாக தெரியும், பெரிய பெரிய சொத்துக்களை வாங்கியதாக தெரியும். ஆனால் அவர்களுடைய இறுதி காலத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது இறக்கிய அந்த சாபம், அவர்கள் மீது சாட்டிய அந்த சோதனை, நோயின் வடிவத்திலே, குழப்பங்களின் வடிவத்திலே அவர்களது குடும்பத்திலே தென்படும் பாருங்கள். பிறகு தான் சம்பாதித்த செல்வத்தை எல்லாம் அந்த நோயினுடைய சிகிச்சைக்காக அவர் செலவு செய்தாலும், அந்த பிரச்சனையிலிருந்து விலகுவதற்காக தான் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் அவர் இழந்தாலும் கூட அந்த பிரச்சனையும் அந்த நோயும் தீர்ந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு அவர் தள்ளப்படுவதை அன்றாட வாழ்க்கையின் யதார்த்த உதாரணமாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்கள், பலர் என்ன நினைக்கிறார்கள், ஹலாலான முறையிலே கஷ்டப்பட்டு நாம் சம்பாதித்துக் கொண்டிருந்தால் இப்படியே போய்கொண்டிருக்க வேண்டியதுதான், எந்த காலத்தில் சொத்து வாங்கிறது, எந்த காலத்தில் நம்ம கடை கண்ணியை சொந்தமாக வைப்பது, இப்படியாக ஹலாலின் வரக்கூடிய வருமானத்தை தூரமாக நினைத்துவிட்டு குறுக்கு வழியிலே இப்படி சம்பாதிக்க நினைக்கிறார்கள். அதற்கு மக்களை ஏமாற்றுவதை ஒரு பெரிய வழியாக கையாளுகிறார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தான் இப்படி கடுமையான எச்சரிக்கை செய்கிறான். யார் அளவையில் நிறுவையில் மோசடி செய்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வயில் என்ற நரகத்தின் பகுதியை அவர்களுக்கு முடிவு செய்து வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அதுபோன்றுதான் தடுக்கப்பட்ட ஹராமான வியாபாரங்களிலே ஒன்று பொய்யாக சத்தியம் செய்வது. ஒரு பொருளுடைய விலை ஒரு விலையாக இருக்கும், அதை அவர் ஒரு விலைக்கு வாங்கியிருப்பார், ஆனால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து இன்ன விலைக்குத்தான் நான் வாங்கினேன் என்பதாக கொஞ்சம் கூட நா கூசாமல் அவர் சத்தியம் செய்வார். 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார், சத்தியம் செய்வார். அல்லாஹ் மேல சத்தியமான 500 ரூபாய்க்கு வாங்கின விலையை விட எப்படி குறைச்சு கொடுக்க முடியும் சொல்லிட்டு. அப்போ வாங்கக்கூடிய மனிதர் பார்ப்பார், சரி பரவாயில்ல, அப்போ ஒரு 50 ரூபா போட்டு ஒரு 550 ரூபாய்க்கு கொடுங்க, சரி சரி பரவாயில்ல எடுத்துருப்போங்க, விட்டா போதும் எனக்கு என்று ஏதோ பெருந்தன்மையா விட்டு கொடுத்த மாதிரி கொடுப்பார். அன்பானவர்களே, அந்த 100 ரூபாய்க்கு வாங்கிய பொருளிலே இவர் 100 ரூபாய் மேல் லாபம் வைத்திருந்தாலே இவருக்கு போதுமானது, அல்லது 150 ரூபாய் வைத்திருந்தால் போதுமானது, அல்லது மற்ற செலவுகளையெல்லாம் சேர்த்து 1:2 வைத்து 100 ரூபாய் பொருளை 300 வைத்தாலே இவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் வரக்கத்தான ஒரு லாபமாக இருந்திருக்கும். ஆனால் இவர் என்ன செய்கிறார், பொய் சத்தியம் செய்கிறார், அல்லாஹ் மேல சத்தியமான 500 ரூபாய்க்கு வாங்கினேன் என்று. இப்பொழுது இவருக்கு இரட்டிப்பு லாபங்கள் கிடைத்ததாக இவர் பூரிப்படைந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இவருடைய வியாபாரத்தின் வரக்கத்தை அல்லாஹ் அழித்து விடுவார். அன்பானவர்களே, அது மட்டுமா, நரகத்துடைய தண்டனை, மறுமையின் தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். கவனியுங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 வகை மக்களை அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் மறுமையிலே பேச மாட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைவிட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? இதைவிட ஒரு மோசமான நிலை, படைத்த ரப்பு நாளை மறுமையிலே நம் இடத்திலே பேச மறுத்துவிட்டால் இதைவிட ஒரு அவமானம் என்ன இருக்க முடியும்? தனது தாய் தன்னிடத்திலே பேசாத ஒரு மகன் எவ்வளவு அவமானமாக அதை பார்ப்பான், தனது தந்தை தன்னிடத்திலே பேசவில்லை என்றால் எவ்வளவு அவமானமாக இருக்கும், தனது நண்பன் தன்னிடத்திலே பேசவில்லை என்றால் முகத்தை திருப்பிக் கொண்டால் எவ்வளவு மன உளைச்சல் மன பதஷ்டம் படும். அன்பானவர்களே, எல்லாரையும் விட நமக்கு நெருக்கமான, நம்மை படைத்து வளர்த்து காக்கின்ற ரப்பு ரப்பு என்று அழைத்துக் கொண்டிருந்த அந்த ரஹ்மான் நாளை மறுமையிலே முகம் திருப்பிக் கொண்டால் பேசவில்லை என்றால் இதைவிட ஒரு பெரிய வேதனை இருக்குமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று வகையான மக்கள் மறுமையிலே அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு மிக வலி தரக்கூடிய வேதனை நிச்சயம் என்பதாக கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வார்த்தையை கேட்ட அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். சொன்னார்கள், காபு வ ஹஸிரு, இப்படிப்பட்டவர்கள் துர்பாக்கியவான்கள், நஷ்டமடைந்து விட்டார்கள், கேவலப்பட்டு விட்டார்கள். மன்ஹும் யா ரசூலல்லாஹ், இத்தகைய துர்பாக்கியவான்கள் யார் அல்லாஹ்வுடைய தூதரே? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த 3 நபர்களை பாருங்கள். அல் முஸ்பில், தனது கீழ் ஆடையை கரண்டைக்கு கீழ் அணியக்கூடிய ஆண்கள். அல் முஸ்பில், தனது கீழ் ஆடையை கரண்டை காலுக்கு கீழே அணியக்கூடிய ஆண்கள். அது பெருமை அணிந்தாலும் சரி, அல்லது சாதாரணமாக அணிந்தாலும் சரி, பெருமையாக அணிந்தால் இன்னும் பயங்கரமான தண்டனை இருக்கிறது. சொன்னார்கள் நபி அவர்கள், வல் மன்னான், தான் செய்த உதவியை உபகாரத்தை சொல்லிக் காட்டக்கூடியவர், தான் ஒருவருக்கு உதவி செய்து விட்டு அந்த உதவியை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டி அந்த உதவி வாங்கியவரை துன்புறுத்தக்கூடியவர், அவமானப்படுத்தக்கூடியவர், அவருக்கு மனவேதனை தரக்கூடியவர். மூன்றாவதாக சொன்னார்கள், பொய் சத்தியம் செய்து தனது பொருளை விற்பவர். மூன்று நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய, வலி தரக்கூடிய கடுமையான வேதனை உண்டு. ஒருவர் யார், தனது ஆடையை, கீழ் ஆடையை கரண்டை காலுக்கு கீழே அணியக்கூடிய ஆண். இரண்டாவது யார், தான் பிறருக்கு செய்த உதவிகளை சொல்லி காட்டி மக்களுக்கு முன்னால் அதை பிரஸ்தாபித்து அந்த உதவியை பெற்றவரை மனவேதனைப்படுத்தக்கூடியவர். மூன்றாவது சொன்னார்கள், தன்னுடைய வியாபார பொருளை பொய் சத்தியம் செய்து மக்களுக்கு மத்தியிலே விற்பனை செய்பவர். அடுத்து பாருங்கள் அன்பானவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அறிவிக்கின்றார்கள். இப்படி சத்தியம் செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா, இந்த மாதிரி தான் சொல்லலைனா ஒரு பொருளை விற்க முடியாதுங்க. இதுல இன்னொரு வகை ஒன்று இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பொருளை ஜப்பான் பொருள் என்று சொல்வார்கள், அல்லது யூஎஸ்ஏ பொருள் என்று சொல்வார்கள். எந்த நாட்டுடைய மதிப்பு மக்களது உள்ளத்தில் இருக்குமோ அந்த நாட்டுடைய, அந்த நாட்டுடைய பெயரை பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த பொருளோ வேறு ஒரு மட்டமான நாடுகளில் இருந்து, எந்த நாட்டுடைய பொருளுக்கு மக்களுக்கு மத்தியிலே மதிப்பு இருக்காதோ அந்த நாட்டில் செய்யப்பட்டதாக, அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக இருக்கும். இது ஜப்பான் துணி என்று சொல்வார்கள். ஜப்பான்ல இருந்து நேரடியாக நான் இறக்குமதி செஞ்சேன் என்பதாக பேப்பர்களை எல்லாம் காட்டுவார்கள். ஆனால் அதுவோ வேறு ஏதாவது ஒரு கீழ் கண்ட்ரியிலிருந்து இறக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும், அல்லது அதனுடைய பெயரிலேயே தவறாக பதிவு செய்திருப்பார்கள். அதனுடைய அசல் தன்மையை மறைத்து விட்டு, அழித்து விட்டு அதிலே வேறொன்றை அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள். பாருங்க, உங்களுக்காக எவ்வளவு ஒரிஜினல் பாருங்க. இப்படி ஏமாற்றுவதும் இதில் தான் அடங்கும். ஒரு பொருளை பொய் சத்தியம் செய்து விற்பது என்று சொன்னால் அல்லாமே சத்தியம் செய்தால் என்றுதான் அங்கே அர்த்தம் என்பதாக விளங்கிக் கொள்ளாதீர்கள். உறுதியாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே, உறுதியாக நீங்கள் செய்யக்கூடிய, சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மார்க்கத்தில் சத்தியமாகத்தான் எடுத்துக் கொள்ளப்படும். இந்தியாவிலே ஒரு வழக்கு உண்டு. டெல்லியினுடைய பொருளுக்கு ஒரு மதிப்பு, பாம்பேவில் செய்யப்பட்ட ஒரு பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. எலக்ட்ரானிக் சாமான்களோ அல்லது உடைகளோ மற்ற பொருள்களோ அங்கே இவர் வாங்கி வந்திருப்பது டெல்லியிலிருந்து வாங்கி வந்திருப்பார். ஆனால் மக்களுக்கு சொல்லும் போது இது டெல்லி சாமான் கிடையாதுங்க, சீக்கிரமா உடஞ்சு போகக்கூடிய, வீணா போகக்கூடிய டெல்லி சாமான் கிடையாது, இது பாம்பேல இருந்து வந்த சாமான், இப்பதான் வந்திருக்கு, நான் சரக்கு லாரில இருந்து போய் இப்பதான் எடுத்துட்டு வந்திருக்கு. இவ்வாறு சொல்வதும் இதில் அடங்கும். அன்பானவர்களை அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையை பாருங்கள். இப்படி பொய்யாக வார்த்தைகளை கூறி வியாபாரம் செய்யும் போது தனது பொருள் இலகுவாக, விரைவாக விற்பனை செய்யப்பட்டதாக, மக்களிடத்திலே சென்று சேர்ந்ததாக அவருக்கு தெரியும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், இப்படி பொய் சத்தியம் செய்யும் போது உனது வியாபார பொருளை அது சீக்கிரமாக விற்க வைத்து விடும். ஆனால் பரக்கத்தி, வியாபாரத்தின் மூலமாக உனக்கு எந்த பரக்கத்தை அல்லாஹ் முடிவு செய்தானோ அந்த பரக்கத்தை அது அழித்து விடும் என்று சொன்னார். வியாபாரத்தினுடைய பரக்கத்தை அது அழித்துவிடும். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று நபர்களிடத்திலே அல்லாஹு தஆலா மறுமையிலே அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அவர்கள் யார், ரஜுலுன், ஒரு மனிதர், ஒரு பாதையிலே, ஒரு வழிபோக்கிலே அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது, நிலம் இருக்கிறது, அங்கே தண்ணீர், நீர்நிலை ஒன்று இருக்கிறது, கிணறோ ஆறோ அல்லது தொட்டியோ, அந்த நீரில் இருந்து அவர் பயன்பெற்றுக் கொள்கிறார். மிச்சமாக தண்ணீர் இருக்கிறது, அந்த மிச்ச தண்ணீரை வழிபோக்கர்கள் பருகுவதற்கோ தங்களது பயணத்திற்கு எடுத்துச் செல்வதற்கோ அவர் அனுமதிக்க மறுக்கிறார். இவர் மீதும் அல்லாஹுடைய சாபம் இறங்குகிறது, இவரை அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான், பேச மாட்டான். இன்னொருவரை சொன்னார்கள், வரஜுலுன் பாய இமாமன், ஒரு மனிதர் தன்னுடைய இமாம் மன்னரிடத்திலே பைஅத்து செய்கிறார். எதற்காக பைஅத்து செய்கிறார், அவரிடம் இருந்து துன்யாவை அனுபவிப்பதற்காக. அந்த மன்னர் இவருக்கு துன்யாவின் செல்வங்களை கொடுத்தால் மன்னரை கொண்டு திருப்தியாக இருக்கிறார். துன்யாவின் செல்வங்களை மன்னர் இவருக்கு கொடுக்கவில்லை என்றால் தன்னுடைய பைஅத்தை முடித்துவிட்டு அந்த மன்னரை ஏச ஆரம்பித்து விடுகிறார். துன்யாவுக்காக பைஅத்து செய்யக்கூடியவர்கள் இவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட எச்சரிக்கையை சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், இன்னொரு மனிதன் அகாம ஸலாத்தஹு பஅதல் அஸ்ரி, அஸ்ர தொழுகைக்கு பிறகு தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து விட்டு சொல்கிறார், வல்லாஹி அல்லதீ லா இலாஹ கைருஹு, எந்த அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லையோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த பொருளை இன்ன இன்ன விலை கொடுத்துத்தான் நான் வாங்கி வந்தேன் என்பதாக. வாங்க வந்த மனிதர் அதை நம்பி விடுகிறார், வாங்கிக் கொண்டு சென்று விடுகிறார். இவரையும் அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான், இவரை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான், இவருக்கு மறுமையிலே பயங்கரமான வழி தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதை கூறிவிட்டு குர்ஆனுடைய வசனத்தை சூரா ஆலு இம்ரானில் இருந்து 77வது வசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள். இன்னல் லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வஅய்மானிஹிம் ثمنا قليلا اولئك لا خلاق لهم في الاخره ولا يكلمهم الله ولا ينظر اليهم يوم القيامه ولا يزكيهم ولهم عذاب اليم. நிச்சயமாக யார் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய சத்தியத்தை கொண்டு அற்ப லாபங்களை சம்பாதிக்க நினைக்கிறார்களோ. இங்கே கவனியுங்கள் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய சத்தியத்தை கொண்டும் அற்ப லாபங்களை சம்பாதிக்க நினைக்கிறார்களோ யாரை குறித்து அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் நமக்கு விளக்கம் சொல்கிறது. பொய்யாக அல்லாஹ்வின் பெயரை பயன்படுத்தி சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களை இந்த வசனம் சொல்கிறது என்று ஹதீஸ் நமக்கு இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரா, இவர்களுக்கு மறுமையிலே எந்த நன்மையும் மீச்சம் இருக்காது, இவர்களது நன்மைகள் எல்லாம் உலகத்திலேயே அழிந்திருக்கும். வலா யுகல்லிமுஹுமுல்லா, மறுமையில் அல்லாஹ் இவர்களிடத்திலே பேச மாட்டான். வலா யன்ஸுரு இலைஹிம், இவர்களின் பக்கம் மறுமையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம், இவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், இவர்களுக்கு பயங்கரமான வேதனை மறுமையிலே உண்டு. அதுபோன்று அன்பானவர்களே, இந்த ஹராமான தடுக்கப்பட்ட வியாபாரங்களிலே ஒன்று ஏமாற்றி விற்பது, கலப்படம் செய்து விற்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மற்றொரு ஒரு ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மதீனாவின் கடை தெருவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே தானியங்களை மக்கள் வியாபாரிகள் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு அழகான ஒரு தானிய குவியல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அந்த குவியலுக்கு அருகிலே சென்று அந்த குவியலுக்குள் தங்களது கரங்களை நுழைக்கிறார்கள். நுழைத்து உள்ளே இருந்து தானியத்தின் ஒரு பிடியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே எடுக்கின்றார்கள். அப்படி எடுத்து பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடிய தானியம் ஈரமாக இருக்கிறது, மேலே இருந்த தானியம் காய்ந்து நல்ல பளபளவென்று இருக்கிறது. உள்ளே கைவிட்டு எடுத்த போது அந்த தானியம் ஈரமாக இருந்தது. அப்போது அந்த வியாபாரியை பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், ஓ இந்த வியாபார குவியலின் உரிமையாளரே, இது என்ன என்று கேட்கிறார்கள், இது என்ன செயல் என்று கேட்கிறார்கள். அந்த வியாபாரி பயந்து விடுகிறார், அவர் உண்மையை சொல்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் இந்த பொருளை கிராமத்திலிருந்து எடுத்து வரும்போது மழை பெய்தது, அந்த மழையினால் எனது மூட்டைகளில் உள்ள தானியங்கள் நனைந்தன. நான் அந்த தானிய அந்த மூட்டையை இங்கே கடை தெருவிலே வந்து விரித்து கொட்டிய போது மேலே ஈரமாக இருந்த அந்த தானியம் கீழே சென்று விட்டது, கீழே நனையாமல் இருந்த தானியம் மேலே வந்துவிட்டது. இதுதான் நடந்ததை தவிர மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக நான் செய்யவில்லை. புரிகிறதா கண்ணியத்திற்குரியவர்களே? மூட்டையாக வரும் பொழுது மழை பெய்யும் போது மூட்டையின் மேல்பரப்பில் உள்ள தானியங்கள் நனைகின்றன. அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து விட்ட போது மழை நின்று விடுகிறது, மேலே உள்ள ஈரமான தானியம் அப்படியே இருக்கிறது. இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அதை தனியாக கொட்டிவிட்டு காய்ந்த தானியத்தை தனியாக கொட்டி இருக்க வேண்டும். இவர் அதாவது புதிதாக இஸ்லாமை ஏற்றவராக இருக்கலாம், அல்லது இந்த சட்டம் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் ஒட்டுமொத்தமாக அந்த சாக்கு மூட்டையை கவிழ்த்து விட்ட போது ஈரமாக இருந்த தானியங்கள் உள்ளே சென்று விட்டன, காய்ந்திருந்த தானியங்கள் மேலே வந்து விட்டன. இப்ப இந்த தானிய குவியல்களை பார்க்கக்கூடிய மனிதர் எல்லாமே காய்ந்த தானியம் என்று மொத்த அந்த குவியலை வாங்கி செல்லும் பொழுது உள்ளே ஈரமாக இருக்கும், மேலே காய்ந்திருக்கும். ஈரமாக இருக்கக்கூடிய தானியம் நிறுவையிலும் அளவை நிறுவையிலே கனமானதாக இருக்கும், ஏமாற்றப்பட்டு விடுவார். இந்த விஷயத்தை சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொள்கிறார்கள், ஆனால் அவரது உள்ளம் நடுங்கும்படி, அவரது உள்ளம் மட்டுமல்ல ஏமாற்ற துணியக்கூடிய, மக்களை வஞ்சிக்க துணியக்கூடிய, மக்களிடத்திலே ஒன்றை காட்டி ஒன்றை விற்கக்கூடிய, ஒரு அளவையை காட்டி இன்னொரு அளவையை கொடுக்கக்கூடிய, ஒரு நிறுவையை காட்டி இன்னொரு நிறுவையை கொடுக்கக்கூடிய, ஒரு பெயரை சொல்லி இன்னொரு பெயரின் பொருளை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஏமாற்றுக்காரருடைய உள்ளமும் நடுங்கும்படியாக ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் எங்களை ஏமாற்றுவாரோ, முஸ்லிம்களாகிய எங்களை யார் ஏமாற்றுவாரோ, எங்களது சமுதாயத்தை யார் ஏமாற்றுவாரோ, ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சேர்ந்தவரே அல்ல. யார் முஸ்லிம்களை மக்களை ஏமாற்றுவாரோ அவர் என்னை சேர்ந்தவரே அல்ல, எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் லட்சம் முறை செலவாத்து சொன்னாலும் சரி, ஹஜ்ஜு உம்ரா செய்தாலும் சரி, பெரிய தாடி வைத்துக் கொண்டாலும் சரி, நிறைய தான தர்மங்கள் செய்தாலும் சரி, இப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய வியாபாரிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி எச்சரித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்னும் இது போன்று தடுக்கப்பட்ட ஹராமான வியாபாரங்கள், ஒப்பந்தங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. அவற்றை கற்று நாம் வியாபாரம் செய்யும் போது நம்முடைய வியாபாரம் ஹலாலாக இருக்கும். ஹலாலான வியாபாரம் குறைவாக இருந்தாலும் அதிலே பரக்கத் இருக்கும். அந்த ஹலாலான வியாபாரத்தை நமது மனைவிக்கு கொடுக்கும் போது மனைவி நமக்கு கட்டுப்படக்கூடிய நல்ல மனைவியாக இருப்பார். அந்த ஹலாலான லாபத்தை, வியாபாரத்தை, அதன் மூலமாக உணவை, வாழ்வு ஆதாரத்தை நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது அவர்கள் நல்ல பிள்ளைகளாக உருவாகுவார்கள். ஹராம் உள்ளத்தை மட்டும் கெடுக்கக்கூடியது அல்ல, மனிதனின் குணங்களை கெடுக்கக்கூடியது, மனிதனின் ஈமானை கெடுக்கக்கூடியது, தக்குவாவை போக்கக்கூடியது, நமது துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாமல் போவதற்குரிய முக்கிய காரணம் ஹராம். நமது வணக்க வழிபாடுகள் நன்மை இல்லாமல் அழித்து போவதற்குரிய முக்கிய காரணம் ஹராம். ஆகவேதான் நம்முடைய சலஃபுகள் சொல்வார்கள், பேணுதலிலே சிறந்த பேணுதல், பேணுதலிலே சிறந்த பேணுதல் தஹஜ்ஜத் தொழுவதல்ல, பேணுதலிலே சிறந்த பேணுதல் எல்லா நஃபில்களையும் தொழுவதல்ல, அதுவும் பேணுதல் தான், அதுவும் முக்கியமான ஒன்றுதான். பேணுதலிலே மிகப்பெரிய பேணுதல் எது தெரியுமா? ஹராமை விட்டு விலகி இருப்பது. ஹராமான கொடுக்கல் வாங்கல், ஹராமான வர்த்தகம், ஹராமான செயல்களை விட்டு விலகி இருப்பதுதான் பேணுதலிலே பெரிய பேணுதல் என்று நம்முடைய சலஃபுகளுடைய கூற்றின் ஆழத்தை இந்த ஹதீஸுகளை படிக்கும் போதும், இந்த ஆயத்துகளை படிக்கும் போதும் நாம் ஓரளவுக்கு புரிய முடிகிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹலாலான வியாபாரத்தை கொண்டு நமக்கு பரக்கத் செய்கின்றான். மக்களுக்கு மத்தியிலே நன்மதிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகின்றான். அந்த ஒரு ஹலாலான ஒரு வருமானத்தை பெற்று, ஹலாலான லாபத்தை பெற்று நன்மைகளை அடையக்கூடிய நன் மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.